அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 14 வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில், இலங்கையில் வடமாகாணத்தில் அமைச்சரவையை மாற்றியமைக்க வேண்டுமென எழுந்துள்ள கோரிக்கை குறித்த செய்தி,
நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கும் அமைச்சர்களையும் நாங்கள் வெளியே தூக்கி போடக்கூடாது, நன்றாக வேலை செய்யக்கூடியவர்களை நாங்கள் உள்வாங்காமல் இருக்கக்கூடாது,
இலங்கையில் இசைக்கப்படும் ரபான் இசைவாத்தியத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருப்பது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு, தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் மக்கள் நல கூட்டணியின் தொகுதி பட்டியல் வெளியிடப்பட்டிருப்பது குறித்த செய்தி,
234 தொகுதியில எல்லா கட்சியும் கேட்ட தொகுதி 2 தொகுதி, ஆர்கே நகர் தொகுதி எங்களுக்கு தான் வேண்டும் என்று
உள்ளிட்ட செய்திகள் இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ளன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
ஜெர்மனியில் இருக்க விரும்பும் குடியேறிகளுக்கு ஜெர்மன் சமுதாயத்துடன் ஒருங்கிணைய வேண்டிய கடப்பாடு உள்ளது என ஜெர்மனி ஆட்சித்தலைவி ஏங்கலா மெர்க்கல் தெரிவித்தார். குடியேறிகள் ஜெர்மன் மொழியை கற்க வேண்டும் என்ற புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்த அவரது கூட்டு அரசாங்கம் இழங்கியதை அடுத்து மெர்க்கல் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். குடியேறிகள் எங்கு வாழ வேண்டும் என்பது கூட அவர்களுக்கு அறிவுறுத்தப்படும்.
தென்சீன கடற்பரப்பில் பிலிப்பைன்ஸுடன் இணைந்து கூட்டுரோந்து நடவடிக்கையை துவங்க உள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலர் அஷ்காட்டர் தெரிவித்துள்ளார். இப்பகுதியில் சீனா பிராந்திய உரிமை கோரி வருவதன் பின்னணியில் அஷ்காட்டரின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது.
Last month we commenced joint maritime patrols in the South China Sea. These patrols and
சீன தென்கடற்பரப்பில் நிலச்சீரமைப்பு உட்பட சீனா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பிராந்திய நாடுகளுக்கிடையில் கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக பிலிப்பைன்ஸில் பேசிய அவர் தெரிவித்துள்ளார். 300 அதிகமாக அமெரிக்காவின் விமான மற்றும் கடற்படையினர் இம்மாத இறுதி வரை பிலிப்பைன்ஸில் தங்கியிருந்து பயிற்சியில் ஈடுபட உள்ளனர் எனவும் அவர் கூறியுள்ளார்.
சிரியாவின் வடக்கு பகுதியில் உள்ள முக்கிய நகரான அலப்போவில் சண்டைகள் தீவிரமடைந்துள்ளன. இது ஜெனிவாவில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சமாதான பேச்சுக்கள் தொடர்பில் மேலும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சிரிய அரசாங்கத்தின் யுத்த விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், போர்க்கப்பல்கள் மற்றும் பீரங்கிகளும் குறித்த நகரின் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டு பகுதியின் மீது குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக சிரிய செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
குவைட்டின் முன்னணி கல்வியியலாளரும் மனித உரிமை ஆர்வலருமான அந்நாட்டு பெண் ஒருவருக்கு எதிராக மத நிந்தனை குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஜைகா அல் ஜசீம் என்ற இந்த பெண் சமீபத்தில் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியின் போது மதத்தை நிந்திக்கும் வகையிலான கருத்துக்களை தெரிவித்திருந்தார் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டுக்குள்ளாகியிருக்கும் ஜைகா அல் ஜசீம் குவைத் பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராக கடமையாற்றி வருகிறார். அவரை பதவி நீக்கும்படியும் கோரப்பட்டுள்ளது.
வடக்கு இங்கிலாந்தில் உள்ள மான்செஸ்டர் விமான நிலையத்தில் சட்டவிரோத போதைப் பொருட்களை கண்டறிய 6 உயர் ரக நாய்கள் உள்ளன. அவற்றை பராமரித்து இயக்க $2 மில்லியன் செலவாகின்றன. போதைப் பொருட்களை நுகர்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய மோப்ப நாய்கள் விமான பயணிகளிடமிருந்து பாலாடை கட்டி மற்றும் பன்றிக்கறி சொசேஜ்களை மட்டுமே கண்டுபிடிக்கின்றன என்பதை ஒரு அறிக்கை கண்டறிந்துள்ளது.
பெல்ஜிய தலைநகர் பிரசல்ஸில் நடத்தப்பட்ட தாக்குதல்களுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் 6 பேருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் ஒன்று மேலும் 1 கால தடுப்பு காவல் நீடிப்புக்கு உத்தரவிட்டுள்ளது. இவர்களில் 4 பேர் பெல்ஜிய பிரஜைகளாக இருக்கின்ற நிலையில் மற்ற இருவரும் ருவாண்டா மற்றும் ஸ்விதிஸ் பிரஜைகளாவர். இவர்களில் முகமத் அப்ரினி என்பவர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் தாக்குதல் நடத்தப்பட்டு 4 மாதங்களின் பின்னர் கைது செய்யப்பட்டார்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை செய்திகள். இலங்கை வடமாகாணத்தில் அமைச்சரவையை மாற்றியமைக்க வேண்டுமென சில உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் மாணிக்க வாசகம் அளிக்கும் செய்திக்குறிப்பு.
இலங்கையில் வடமாகாண சபையின் 4 கொண்ட அமைச்சரவையில் மாற்றம் செய்ய வேண்டும் என்று அந்த சபையின் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் 36 பேர் முதலமைச்சரிடம் எழுத்து மூலமாக கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். பெரும்பான்மையான உறுப்பினர்களின் கோரிக்கை என்ற வகையில் தமது கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். இதனை வடமாகாண முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் செய்தியாளர்களிடம் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்.
அமைச்சர்கள் மீது அவர்கள் எந்த குற்றத்தையும் சாட்டவில்லை. ஆனால் பெரும்பான்மையாக, அதாவது எங்களுடைய அமைச்சர்களையும் என்னையும் 30 உறுப்பினர்கள் தொகையிலே இருந்து கழித்தால் 24 வருவதாகவும், அந்த 24 மூன்றில் 2 பங்காகிய 16 பேர் அதற்கு கையெழுத்திட்டிருக்கிறபடியால் ஜனநாயக முறையாக அவர்களின் கோரிக்கையை நான் மதித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கும் அமைச்சர்களையும் நாங்கள் வெளியே தூக்கி போடக்கூடாது. அதே நேரத்திலே நன்றாக வேலை செய்யக்கூடியவர்களை நாங்கள் உள்வாங்காமல் இருக்கக்கூடாது. இப்பேற்பட்ட பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நான் பரிசீலித்து பார்த்து உரிய நடவடிக்கையை எடுப்பேன் என்பதை நான் கூறி வைக்கின்றேன்.
என்றார் விக்னேஸ்வரன் அவர்கள். அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாகவே முன்வைக்கப்பட்டு வந்திருக்கின்றது. குறிப்பாக இறுதி யுத்த மோதல்கள் இடம்பெற்று பெரும் பாதிப்புக்குள்ளாகிய முல்லைத்தீவு மாவட்டத்திற்கென அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்படவில்லை என்ற குறைபாடு சுட்டிக்காட்டப்பட்டு வந்திருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.
செய்திக்குறிப்பை அளித்தவர் மாணிக்க வாசகம். இலங்கையின் மனித உரிமை நிலவரம் குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது குறித்து சிவராமகிருஷ்ணன் அளிக்கும் செய்திக்குறிப்பு.
இலங்கையில் தொடர்ந்து மனித உரிமை பிரச்சினைகள் நிலவுகின்றன என்று அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்று கூறுகிறது. ஆண்டுதோறும் பல்வேறு நாடுகளின் மனித உரிமைகள் நிலவரம் குறித்து அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கையில் தொடர்ந்தும் சமூக ஆர்வலர்கள், ஊடகவியலாளர்கள் ஆகியோர் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அதேபோல விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் என கருதப்படுபவர்களும் துன்புறுத்தல்களை எதிர்கொள்ள நேரிடுகிறது எனவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. காரணங்கள் இன்றி ஆட்கள் தடுத்து வைக்கப்படுவது, பாலியல் பலாத்காரம், பாலியல் சார்ந்த வன்முறைகள் ஆகியவையும் இலங்கையில் கடந்த ஆண்டு இடம்பெற்றுள்ளன எனவும் அவ்வறிக்கை கூறுகிறது. சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பிலான சரியான வழிமுறைகள் பின்பற்றப்படாத காரணத்தினால் நெரிசல் மிகுந்து சிறைச்சாலைகள் காணப்படுவதையும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. உள்நாட்டில் இடம்பெயர்ந்த நிலையில் வாழ்பவர்களின் மனித உரிமைகள் புறந்தள்ளப்படுவது பிரச்சினைக்குரிய ஒரு விஷயமாகவே இருந்து வருகிறது என கூறும் அந்த அறிக்கை, பெண்கள் மற்றும் சிறார்கள் மீதான பாலியல் வன்முறையும் ஆட்கடத்தல்களும் கவலை அளிக்கின்றன எனவும் கூறுகிறது. சில அம்சங்களில் முன்னேற்றங்களை காண முடிகிறது எனவும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கை சொல்கிறது. பலரின் கொலையுடன் தொடர்புள்ளதாக கருதப்படும் இராணுவம் மற்றும் காவல்துறையினர் மட்டுமன்றி சில அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதையும் அந்த அறிக்கை குறிப்பிட்டு காட்டுகிறது.
செய்திக்குறிப்பை அளித்தவர் சிவராமகிருஷ்ணன். இலங்கையின் மத்திய மாகாணத்தில் உள்ள லக்கல என்ற இடத்தில் இருக்கும் காவல் நிலையத்திலிருந்து துப்பாக்கிகள் திருடிச் செல்லப்பட்டுள்ளன. இது குறித்து செய்தியாளர் உதயகுமார் அளிக்கும் செய்திக்குறிப்பு.
மாத்தளை மாவட்டத்தில் உள்ள லக்கல போலீஸ் நிலையத்துக்குள் இன்று அதிகாலை நுழைந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் சில துப்பாக்கிகள் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன. அவ்வேளை போலீஸ் நிலையத்தில் 5 போலீசார் மட்டுமே கடமையில் இருந்துள்ளதாக கூறப்படுகின்றது. போலீஸ் நிலையத்துக்குள் நுழைந்த குறித்த நபர் களஞ்சிய அறையை திறந்து T-56 ரக துப்பாக்கி ஒன்றுடன் 5 கை துப்பாக்கிகளையும் திருடிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். களஞ்சிய அறைக்கும் திறப்புகளுக்கும் பொறுப்பாக இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் அவ்வேளை உறக்கத்தில் இருந்துள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியில் போலீஸ், இராணுவம் மற்றும் சிறப்பு அதிரடிப்படை இணைந்து கூட்டாக தேடுதல் நடவடிக்கையொன்றை மேற்கொண்டிருந்த போதிலும் இதுவரை இவரும் கைது செய்யப்படவில்லை என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தின் பின்னணி பற்றி கண்டறிவதற்காக விசாரணை குற்றப்புலனாய்வு துறையினரிடமும் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர்.
செய்திக்குறிப்பை அளித்தவர் மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் உதயகுமார். இலங்கை கண்ணோட்டம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையில் புத்தாண்டு தினத்தில் சிங்கள மக்கள் மத்தியில் ரபான் என்ற இசைக்கருவி இசைக்கப்படுவது வழக்கமாக இருக்கிறது. இருந்தாலும் அக்கருவியை தயாரிக்கும் தொழில் பெரும் பின்னடைவை சந்தித்து வருகிறது. தமிழில் பிரதீபன், புனிதசீலன்.
சிங்கள மக்கள் பெர மற்றும் ரபான் ஆகிய தோல் கருவிகளை தமது பாரம்பரிய இசைக்கருவிகளாக கருதுகிறார்கள். சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இந்த ரபான் சத்தத்திற்கு முக்கிய இடம் உண்டு. மத்திய மாகாணத்தில் உள்ள கூரகல என்ற கிராமம் இந்த ரபான் மற்றும் பெர போன்ற கருவிகளின் தயாரிப்பிற்கு பெயர் போனது. ஆனால் இம்முறை புத்தாண்டில் ரபான் விற்பனை களை கட்டவில்லை என்று அங்குள்ள மக்கள் கவலையடைந்துள்ளனர்.
நாம் முன்னர் ரபான் வேலைகளை செய்தோம், இப்போது அதை செய்ய முடியாமல் போயிருக்கிறது. அதனால் அந்த தொழிலை நிறுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த புத்தாண்டுக்கு ஒரு ரபான் கூட தயாரிக்கவில்லை. ரபானுக்கு ஆகும் செலவுக்கு ஏற்ப அதை விற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம்.
மூலப்பொருட்களான மரங்களை பெறுவதில் உள்ள கட்டுப்பாடுகளும் சந்தை வாய்ப்புகள் குறைந்ததும் இந்த தொழிலை கடுமையாக பாதித்துள்ளன. அடுத்த தலைமுறையில் இந்த தொழில் இருக்கும் என்று தாம் நம்பவில்லை என அந்த தொழிலில் ஈடுபடுபவர்கள் தெரிவித்தனர்.
இந்த தொழிலை கைவிட வேண்டிய நிலையில்தான் நாங்கள் இருக்கிறோம். இதற்காக மரம் ஒன்றை வெட்டுவதற்கு ஆகும் செலவு அதிகம், மரங்களும் கிடைப்பதில்லை, சந்தை வாய்ப்புகளும் இல்லை. இந்த தொழில் துறையில் பல சிரமங்கள் உள்ளன. தேவையான தோல் கிடைப்பதில்லை, பலாமர கட்டைகள் கிடைப்பதில்லை, மரத்தை வெட்டி வாங்குவதற்கான பெர்மிட் கிடைப்பதற்குள் இங்கு வந்த வியாபாரமே ரத்தாகி விடுகிறது. இதனால் தகடுகள் மூலம் இந்த கருவிகளை செய்து விற்று வருகிறேன்.
தம்மை கலைஞர்களாக கௌரவித்து அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சமூகத்தில் எமக்கு அங்கீகாரம் வேண்டும். அதற்கு கல்வி நிறுவனங்களில் வழங்கப்படும் பட்டங்களை போன்ற அங்கீகாரம் எமது கலைஞர்களுக்கு அவசியம். அப்படியானால்தான் சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்து நாங்களும் மீள முடியும்.
அரசும் சமூகமும் அங்கீகரித்தால் மட்டுமே இந்த பாரம்பரிய வாத்திய கலையை அழியாமல் பாதுகாக்க முடியும் என அந்த கிராமத்து மக்கள் நம்புகின்றனர்.
செய்தி தொகுப்பை அளித்தவர் பிரதீபன் புனிதசீலன். தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் ஜெயலலிதாவை எதிர்த்து மக்கள் நலக் கூட்டணியின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது. இதுகுறித்து ஜெயக்குமார், சுதந்திர பாண்டியன்.
தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்து போட்டியிடும் தேமுதிக தங்களது கட்சியின் வேட்பாளர்களை நேற்று முதலே அறிவிக்க துவங்கியுள்ள சூழலில் இன்று மக்கள் நல கூட்டணியில் உள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய இந்த கூட்டணி கட்சிகள் தாங்கள் போட்டியிடும் தொகுதிகளின் விவரங்களை வெளியிட்டனர். விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டுள்ள இந்த அணியின் தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள தொகுதி பங்கீடு விவரங்களை படி தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா போட்டியிடும் சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளரும், திமுகவின் தலைவர் கருணாநிதி போட்டியிடும் திருவாரூர் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளரும் போட்டியிடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் போட்டியிடுவது குறித்து விளக்கம் அளித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கூறும்போது,
இந்த 234 தொகுதியில எல்லா கட்சியும் கேட்ட தொகுதி 2 தொகுதி, ஆர்கே நகர் தொகுதி எங்களுக்கு தான் வேண்டும் என்று சிபிஎம் கேட்டது, இப்படி எல்லா கட்சிகளும் கேட்டது. அப்புறம் கேட்டு கடைசியா விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுவது என்று நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருமனதாக விட்டு கொடுத்து ஒப்புக்கொண்டோம். இன்னொரு தொகுதி திருவாரூர் தொகுதி, அதிலேயும் 6 கட்சிகளும் கேட்டது
என்றார் முத்தரசன். இதற்கிடையே திமுகவின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகிய அடுத்த தினமான இன்று அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள முக அழகிரி திமுகவின் தலைவர் கருணாநிதியை சந்தித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் இரண்டாவது முறையாக இதுபோன்ற சந்திப்பு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இருந்தபோதும் திமுகவின் பொருளாளர் மு க ஸ்டாலின் இது அரசியல் தொடர்புடைய சந்திப்பு கிடையாது என இந்த முறையும் மறுப்பு வெளியிட்டுள்ளார்.
செய்தியை அளித்தவர் சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார், சுதந்திர பாண்டியன். அடுத்ததாக ஒரு சர்வதேச செய்தி. நைஜீரியாவின் சிபோக் நகரிலிருந்து பெரும் எண்ணிக்கையிலான பள்ளிச் சிறுமிகள் கடத்திச் செல்லப்பட்டு 2 ஆண்டுகள் நிறைவடைகின்ற நிலையில் அந்த சிறுமிகளில் சிலரை காண்பிப்பதாக தோன்றும் காணொலி பதிவு ஒன்று வெளியாகியுள்ளது. பிபிசியின் செய்தி தொகுப்பை தமிழில் தருகிறார் சார்லஸ் பீட்டர்.
ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவின் சிக்போக் நகரிலிருந்து பெரும் எண்ணிக்கையான பள்ளிச் சிறுமிகள் கடத்திச் செல்லப்பட்டு 2 ஆண்டுகள் நிறைவடைகின்ற நிலையில் கடத்தப்பட்ட சிறுமிகளில் சிலரை காண்பிக்கும் வீடியோ பதிவு ஒன்று வெளியாகியுள்ளது. CNN தொலைக்காட்சிக்கு கிடைத்துள்ள இந்த வீடியோவில் முழுநீள இஸ்லாமிய உடையில் தோன்றும் 15 சிறுமிகள் தங்களின் பெயர்களை கூறுகின்றனர். இந்த வீடியோவை ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கும் நைஜீரிய அதிகாரிகள் ஆனாலும் அது உண்மையானது என நம்புவதாகவும் கூறியுள்ளனர். நைஜீரியாவில் இயங்கும் போகோஹராம் என்கிற தீவிரவாத அமைப்பினால் பெண்கள் பள்ளிக்கூடத்தைச் சேர்ந்த சுமார் 200 சிறுமிகள் அங்கிருந்து கடத்திச் செல்லப்பட்ட நிலையில் இந்த சிறுமிகள் உயிருடன் இருக்கிறார்களா என்ற கேள்வி எழுந்திருந்தது. தற்போது அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர்.
I believe this clip is credible. It is a clear indication that
இந்த வீடியோ உண்மையானது என்பதை நான் நம்புகிறேன். கடத்தப்பட்ட சிறுமிகள் உயிருடன் இருக்கிறார்கள் என்பது இந்த வீடியோ மூலம் புலப்படுகிறது. இந்த வீடியோ வெளியிடப்படும் வரை சிறுமிகள் உயிருடன் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை இருக்கவில்லை. ஆனால் தற்போது அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது
என்றார் இந்த வீடியோவை ஆராய்ந்து வரும் அதிகாரிகளில் ஒருவர். இதனிடையே இந்த வீடியோ தங்களின் பிள்ளைகள் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக பெற்றோர்களில் சிலர் தெரிவித்துள்ளனர். போகோஹராமின் கட்டுப்பாட்டில் இருந்த கிராமங்களையும் நகரங்களையும் நைஜீரிய ராணுவத்தினர் மீள கைப்பற்றியுள்ளனர். அவர்களின் பிடியில் இருந்த 100 பணைய கைதிகளும் படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர். ஆனால் சிக்போக் பள்ளிக்கூடத்திலிருந்து கடத்தப்பட்ட சிறுமிகள் எவரும் இதுவரை மீட்கப்படவில்லை.
செய்தி தொகுப்பை அளித்தவர் சார்லஸ் பீட்டர்.
இத்துடன் இன்றைய தமிழோசி நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.